మీలాంకట గారు, శ్రీ నేషన్ మంత్రితుమా.
అవైకి తలమి దాంగుకంద గౌరవ ఉరుపినర్ అవర్లే, ఇంద్రియ వివాద పొరులాన పొరులాధార తురయోడు తొడరుపట్ట ఉత్పత్తి వరి సంబంధమాగవం పొరుట్కల్ సేవైగలుకான వరి విధిப்பு அல்லது தீர்வை சம்பந்தமாகவும் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் எனது கருத்தினையும் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உண்மையில் ஒரு நாட்டில் வரிகளை விதிப்பதென்பதும் வரிச்சலுகைகளை வழங்குவதென்பதும் மானியம் வழங்குவதென்பதெல்லாம் பொருளாதாரத்தோடு தொடர்பட்ட விடயங்களாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் எமது நாட்டில் உற்பத்தி வரி தொடர்பாகவும் பொருட்கள் சேவைகளுக்கான தீர்வை சம்பந்தமாகவும் இப்போது விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது எமது நாட்டில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு விடயம் மிகவும் அவசியமானதொன்றாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் யுத்தத்தின் போது பல பொருளாதார நிலையங்கள், பொருளாதாரங்கள் சீர்குலைந்து காணப்படுகின்ற இன்றைய நிலையில் பொருளாதார தந்திரோபாயங்களை பயன்படுத்தி இந்த நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்ற கைங்கரியத்திற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது எமது நாட்டின் உற்பத்தி திறன் எவ்வாறு இருக்கின்றது, ஜப்பான் போன்ற நாடுகளின் உற்பத்தி திறன் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பானின் உற்பத்தி திறனை பார்க்கின்ற போது அது 60% காணப்பட்டது. இலங்கையின் உற்பத்தி திறன் 1.6% காணப்பட்டது. இந்தியாவின் உற்பத்தி திறன் 16% காணப்பட்டது. அந்த வகையில் ஜப்பானை எடுத்துக்கொண்டால் அது பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாடு. இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் அதிகமானவர்கள் பௌத்தர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் யுத்தத்தில் சின்னாபின்னமாக்கப்பட்ட அல்லது சாம்பல் மேடாக்கப்பட்ட ஜப்பான் பௌத்த மதத்தையும் பின்பற்றி கொண்டு அந்த நாட்டில் சிறப்பான ஒரு பொருளாதாரத்தை தமது வரிகள் மூலமாகவும் அல்லது பொருளாதார தந்திரோபாயங்கள் மூலமாக கட்டியெழுப்பி இருப்பதை காண முடிகின்றது. ஆனால் எமது நாட்டை எடுத்து பார்க்கின்ற போது எமது நாட்டின் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஜப்பானின் உற்பத்தி திறன் 60% இலங்கையின் உற்பத்தி திறன் 1.6% காணப்படுகின்றது என்றால் நாங்கள் இந்த பொருளாதார ரீதியாக வரிகளை அறவிட்டும் மானியங்களை வழங்கியும் வரிச்சலுகைகளை வழங்கியும் முதலீடுகளை வரிவித்தும் கூட எமது நாட்டின் நிலை எவ்வாறாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக ஒப்பிட்டு பார்க்க முடிகின்றது. எமது நாட்டில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற கருத்துக்களை இந்த சபையில் நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசி வந்திருக்கின்றோம். ஆனால் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் சகல மாகாணங்களிலும் சகல மாவட்டங்களிலும் பொருளாதார அபிவிருத்திக்கான கேந்திர நிலையங்களை அல்லது உற்பத்தி நிலையங்களை உருவாக்கி இருக்கின்றோமா, உருவாக்குவதற்குரிய தயார் நிலையில் இருக்கின்றோமா என்ற கேள்விகளை எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இனிவரும் காலத்திலாவது வரிகளை விதித்தாவது அல்லது வரிகளை விதிக்கின்ற போது இன்னும் ஒரு பக்கம் இருக்கின்றது, மக்கள் இந்த வரிச்சுமையை தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் அவதியுறுகின்ற நிலைமைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். எனவே வரிகளை விதித்து உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்கின்ற அதே வேளையில் முதலீட்டாளர்களை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கவரக்கூடிய விதத்தில் நாங்கள் அவர்களுக்கு வரிச்சலுகையினை வழங்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். இந்த வரியானது உண்மையில் சாதாரண மக்களை பாதிக்காத விதத்தில், வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களை பாதிக்காத விதத்தில் அமைந்திருக்கின்ற போதுதான் வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எதை பேசினாலும் என்ன விடயத்தை கையாள முற்பட்டாலும் கூட எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் எமது நாட்டில் காணப்படுகின்ற இந்த மனித வளத்தினை நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம், பயன்படுத்தப் போகின்றோம் என்கின்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக மனித வளத்தினை எமது பாடசாலைகளுக்கூடாக, பல்கலைக்கழகங்களுக்கூடாக, தொழில்நுட்ப சாலைகளுக்கூடாக நாங்கள் புடம் போட்டு எடுக்கின்றோம். அவ்வாறு பல்கலைக்கழகங்களுக்கூடாக நாங்கள் உற்பத்தி செய்கின்ற இந்த மனித வளங்கள் இன்று வேலைவாய்ப்புகளுக்காக தெருக்களில் ஏங்கி நிற்கின்ற ஒரு நிலைமையை காண்கின்றோம். நாங்கள் அவர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றோம். நீங்கள் கலைப்பட்டதாரிகளாக இருக்கின்றீர்கள், நீங்கள் கலைப்பட்டதாரிகளாக இருக்காமல் விஞ்ஞானப்பட்டதாரிகளாக, கணிதப்பட்டதாரிகளாக, தொழில்நுட்பம் சார்ந்த பட்டதாரிகளாக இருந்தால் தொழில்களை வழங்கலாம் என்று நாங்கள் அவர்களுக்கு பதில்களை இருக்கின்றோம். ஆனால் எமது பல்கலைக்கழகங்களில் இந்த உற்பத்திகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தொழிற்சந்தையில் இருக்கின்ற அந்த கேள்விக்குரிய உற்பத்திகளை நாங்கள் பெறக்கூடிய விதத்தில் நாங்கள் பாட விதானங்களை எந்த அளவுக்கு ஒழுங்கமைத்திருக்கின்றோம், அதே வேளையில் தொழில்நுட்பம் சார்ந்த பாட விதானங்களை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். தொழில் தேர்ச்சியுள்ள உற்பத்தியாளர்களை, தொழிற்சந்தைக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தேவைப்படுகின்ற உற்பத்தியாளர்களை அல்லது தொழிலாளர்களை, பதவி நிலையாளர்களை உருவாக்க வேண்டிய நாங்கள் இன்று நாங்கள் கலைத்துறை சார்ந்த பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு நாங்கள் அவர்களுக்கு தொழில்களை வழங்க முடியாது, நீங்கள் கணிதத்துறை சார்ந்து, விஞ்ஞானத்துறை சார்ந்து, தொழில்நுட்பத்துறை சார்ந்து நீங்கள் கற்றிருக்க வேண்டும் என்று அவர்களை கேட்பது, நாங்களே தவறுகளை விட்டுவிட்டு அந்த தவறுகளை அவர்களது தலையில் சுமத்துவது போன்ற ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. எனவே இனி வருகின்ற காலத்தில் பாடசாலை கல்வியிலும் சரி, பல்கலைக்கழக கல்வியிலும் சரி, எதிர்காலத்தில் உற்பத்தியை மேம்படுத்தக்கூடிய தொழிற்சந்தைக்கு பொருத்தமான தொழில் தேர்ச்சி உள்ளவர்களை நாங்கள் உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த பாடசாலையையும் பல்கலைக்கழகத்தினையும் தொழில்நுட்ப கல்லூரிகளையும் ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும். கோட்பாட்டு ரீதியாக மனநம் செய்கின்ற, மனநம் செய்து ஒப்புவிக்கின்ற பரீட்சை மையமான பாட விதானங்களை நாங்கள் உருவாக்கிவிட்டு அவற்றை எமது மாணவர்கள் மீது திணித்துவிட்டு அவர்கள் பட்டப்படிப்புகளை, டிப்ளோமா கற்கை நெறிகளை முடித்துவிட்டு வருகின்ற போது நீங்கள் தொழிலுக்கு லாயக்கற்றவர்கள் என்று கூறுகின்ற போது நாங்கள் செய்த தவறுகளை நாங்களே மற்றவர்களின் தலையில் சுமத்துகின்ற ஒரு கைங்கரியமாக இது அமைந்திருக்கின்றது. சீனா போன்ற நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில், ஏன் இந்தியா போன்ற நாடுகளில் கூட இந்த பாடசாலைகளிலிருந்து வெளியேறுகின்றவர்கள் இரண்டாம் நிலை கல்வியை முடித்து வெளியேறுகின்றவர்களுக்கு சுயமாக தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதத்திலும், தொழிலுக்காக தெருக்களில் அலைய முடியாத விதத்திலும் நாங்கள் அந்த நாடுகளில் கல்வித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். அவ்வாறு இருக்கத்தக்கதாக எமது நாட்டில் நாங்கள் குறிப்பாக அன்று இந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக கிழக்கு மாகாண கவர்னருடன் கலந்துரையாடுகின்ற போது அந்த வேலையற்ற பட்டதாரிகள் கூறிய விடயங்களை பார்க்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களை விஞ்ஞானத்துறை சார்ந்து, கணிதத்துறை சார்ந்து நீங்கள் கற்று பட்டதாரிகளாக வந்திருக்கலாம் என்று கூறுகின்றீர்கள், நாங்கள் கற்கின்ற பாடசாலைகளில் அடிப்படையான கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களை ஆறாம் தரத்திலிருந்து பதினோராம் தரம் வரை கற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கற்று நாங்கள் அரைகுறையாக இந்த விஞ்ஞானம் கணிதம் சார்ந்த பரீட்சைகளில் அல்லது சாதாரண சித்திகளை பெற்றுக்கொண்டு வந்து நாங்கள் எவ்வாறு கணிதத்துறை சார்ந்து, விஞ்ஞானத்துறை சார்ந்து, தொழில்நுட்பத்துறை சார்ந்து நாங்கள் உயர்தரத்தினை கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்விகளை அவர் கேட்கின்ற அளவிற்கு இன்றைய நிலை காணப்படுகின்றது. கடந்த காலம் கடந்து விட்டது, நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலாவது நாங்கள் இந்த பயனுறுதி வாய்ந்த, இந்த தொழிற்சந்தைக்கு பொருத்தமான உற்பத்தி திறன்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான அந்த உற்பத்தியாளர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகம், பாடசாலைகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். வெறுமனே அவர்களுக்கு நாங்கள் கோட்பாட்டு கல்விகளை கொடுத்துவிட்டு செயற்பாட்டு கல்வி தெரியாதவர்களாக உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு தொழில் உரிமையினை மறுப்பது என்பது நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் மற்றவர்களின் தலையில் சுமத்துகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் வரி விதிப்பு பற்றியும், உற்பத்தியை மேம்படுத்துவது பற்றியும், எமது நாட்டில் பொருளாதாரத்தின் ஒரு மேம்பாட்டை காண்பது பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்ற போது கடந்த காலத்தில் எமது நாட்டில் காணப்பட்ட கல்வித்துறையிலும், தொழில்துறையிலும், விவசாயத்துறையிலும், கைத்தொழில் சார்ந்த துறைகளிலும் கூட காணப்படுகின்ற அந்த தவறான விடயங்களை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து சரியான கல்வித்துறையினை, சரியான தொழில்துறையினை, சரியான தொழில்நுட்பத்துறையினை எமது மாணவர்கள் பெறக்கூடிய விதத்தில் எங்களுடைய பாட விதானங்கள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், சீர் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் பயனுறுதி வாய்ந்த, பயன்மிக்க, எங்களுக்கு எங்களது நாட்டுக்கு உற்பத்தி துறையில் பாரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய மனித வளங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளங்களை சரியாக உருவா உருவாக்கி கொள்ளாமல் அவர்களை திறனற்றவர்களாக தேர்ச்சியற்றவர்களாக உருவாக்கிவிட்டு அவர்கள் மீது நாங்கள் பழியை சுமத்துகின்ற அந்த போக்குகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்காக பாடசாலைகள் கூட இந்த உற்பத்திகளை ஏற்படுத்தக்கூடிய பயனாளி உற்பத்திகளை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்கக்கூடிய பாடங்களை வழங்குகின்ற கேந்திர நிலையங்களாக இருக்க வேண்டும். வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்க்கின்ற போது அந்த நாடுகளில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள் நாட்டிற்கு பொருத்தமான உற்பத்தியாளர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில், சந்தைமானம் உள்ள தொழிலாளர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில், வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் பயன்படக்கூடிய உற்பத்தியாளர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் அவை சமைக்கப்பட்டிருக்கின்றன, உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எமது நாட்டில் அநேகமாக இன்றும் கூட மனனம் செய்து பரீட்சைக்கு ஒப்புவிக்கின்ற ஒரு கல்வி முறையை நாங்கள் வழங்கிவிட்டு பரீட்சைகளை நடாத்தி சான்றிதழ்களை அவர்களது கைகளில் கொடுத்துவிட்டு தொழிலுக்கு அவர்கள் லாயக்கு அற்றவர்கள் என்று நாங்களே குற்றம் சாட்டக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எனவே இனி வருகின்ற காலத்தில் அண்மையில் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராசு மாரசிங்கி அவர்கள் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை போன்ற இடங்களுக்கு விஜயம் செய்து அங்கிருக்கின்ற வேலையற்ற பட்டதாரிகளை பற்றி அவர் விசாரித்தார். விசாரித்த போது 3 விதப்புரைகளை அவர்களிடம் தெரிவித்திருந்தார். அவற்றில் ஒன்று, முதலாவது இருக்கின்ற அந்த மாகாண மட்டங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு பொருத்தமான பட்டதாரிகளை நியமிப்பது பற்றியும், 2வது விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இப்போது இருக்கின்ற கலைப்பட்டதாரிகளுக்கு குறுங்காலத்தில் அவர்களுக்குரிய எதிர்கால தேவைக்குரிய பயிற்சிகளை வழங்கிவிட்டு அவர்களுக்குரிய தொழில்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பது பற்றியும், இனி பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகின்றவர்கள் வெளியேறுவதற்கு முன்பாக வெளியில் என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றதோ அல்லது கேள்வி இருக்கின்றதோ அந்த கேள்விக்கு பொருத்தமான பயிற்சிகளை வழங்கிவிட்டு அவர்கள் தெருக்களில் வந்து மாதக்கணக்காக அவர்கள் தொழிலுக்காக போராடுகின்ற தன்மையில்லாத சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களை, அதாவது தொழிற்சந்தையில் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பாட விதானங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியினை குறிப்பிட்டிருந்தார். எனவே அங்கு கூறப்பட்ட அந்த விதப்புரைகளுக்கு அமைவாக இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்பி இந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கும், இனி இருக்கின்ற அந்த கலைப்பட்டதாரிகளை தொழிற்பயிற்சிக்கு உட்படுத்தி 1-6 அல்லது 9 தொழிற்பயிற்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இனிமேல் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறுகின்றவர்கள்
தாமாக
ஆகவே இனிவரும் காலத்தில் இந்த பல்கலைக்கழகங்களில் பாட விதானங்களில் பயிற்சி நெறிகளில் தேர்ச்சி பெறுகின்ற துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி இன்னும் வீதிகளில் அலைகின்ற இந்த நிலைமையினை பட்டதாரிகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதை கூறிக்கொள்வதோடு, இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டுமல்ல நாட்டில் மூடப்பட்டிருக்கின்ற சகல தொழிற்சாலைகளையும் இயங்க வைப்பதன் மூலமாகவும், அந்த தொழிற்சாலைகள் மூலமாக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதத்திலும் நாட்டின் உற்பத்தியில் அவர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய விதத்திலும் நாங்கள் எதிர்கால வியலை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். மாறாக இந்த இளைஞர் யுவதிகளின் பிரச்சனைகளை சாதாரண பிரச்சனைகளாக கருதி இந்த பிரச்சனை தட்டி கழிக்கின்ற போது, கடந்த காலத்தில் இளைஞர்கள் யுவதிகளின் பிரச்சனைகளை தட்டி கழித்ததனால் 30 கால யுத்தத்தினை நாங்கள் அனுபவித்து இருக்கின்றோம். தென்பகுதியில் கூட ஜேவிபியினர் அவர்களது போராட்டத்தினை 71 காலப்பகுதி 88, 89, 90 நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் எத்தனையோ படிப்பினைகளை கற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த படிப்பினைகளின் வாயிலாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முடிவுகள் இன்னும் ஆரோக்கியமாக இல்லை. எனவே நாட்டில் பொருளாதார துறையினை நாங்கள் மேம்படுத்தக்கூடிய விதத்தில் சகல திட்டங்களையும் வகுத்து செயற்படுவதற்குரிய தயார் நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் விட்ட தவறுகள், இப்போது விடுகின்ற தவறுகள் என்று இந்த விடயங்களை வாத பிரதிவாதங்களுக்கு நாங்கள் உட்படுத்தி கொண்டிருப்பதை விட எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகின்றோம், எதிர்கால இளைஞர்களுக்கு, எதிர்கால யுவதிகளுக்கு நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்று நாட்டின் யுத்தத்தின் காரணமாக விதவைகளின் தொகை அதிகரித்திருக்கின்றது. பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் சவால்கள் அதிகரித்திருக்கின்றன. இவையெல்லாம் எமக்கு முன்னால் இருக்கின்ற சவால்களாக இருக்கின்றன. எனவே இப்படிப்பட்டவர்களை இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு எந்த விதத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட போகின்றோம், அத்தோடு இந்த போரில் கலந்து கொண்ட இளைஞர் ஜோதிகள் இன்று அங்கவீனர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்கள் இப்போது நாட்டுக்கு ஒரு சுமை என்று சொல்வதை விட அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும். இவர்களை கண்டும் காணாத விதத்தில் நாங்கள் விட்டுச் செல்லுகின்ற போது இன்னும் ஒரு பிரச்சினைக்கு நாங்கள் அடித்தளம் இடுகின்றவர்களாக இருப்போம் என்பதை இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இன்றைய நிலையில் நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக உற்பத்தி வரி சம்பந்தமாகவும் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை கவர்ந்து கொள்ளுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து கொள்ளுகின்ற விடயம் சம்பந்தமாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது சம்பந்தமாகவும் நாங்கள் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் குறிப்பாக எமது நாட்டில் காணப்படுகின்ற இந்த பொருளாதார ரீதியான மந்த நிலையினை அல்லது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் விவசாயத்துறை, மீன்பிடித்துறை, கைத்தொழில்துறை, சுற்றுலாத்துறை போன்ற பல்வேறு துறைகளிலும் நாங்கள் மிகவும் உன்னிப்பான கவனங்களை செலுத்தி எமது இளைஞர் யுவதிகளின் எதிர்காலத்தில் ஒரு ஒளிமயமான ஒரு விளக்கினை நாங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்குரிய கைங்கரியங்களை எங்களுடைய நாட்டில் உள்ள இன்றைய நல்லாட்சி அரசாங்கம் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தினை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் போன்ற இடங்களில் இன்றும் தொழில் வாய்ப்புகளை பெற முடியாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்குரிய துரிதமான நடவடிக்கையினை இந்த நல்லாட்சி அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
கரு சாந்தி மகாமகேமா
ஸ்ருதி முல்லாசனுடைய நியோஜகத்தானி அதனை விவாதிடாதாலோ விசேஷ விழுந்து பாண்ட பது பணத்தை இடத்தே சால்மீல பாலின கிரிமன் சந்தா சாணதாயி பத்த தீர்க கிரிமன் தேசிய பொல் நிஷ்பாதனை நியந்தத்தை மற்ற அதிமுகத்த ஆணைநிக காத்திய தெல் அனு தெல் சந்தா பது அனுபாத்திய பாலத மீம கிரியாத்மகர அத்தியாத்திர பௌத்தர நியமன் பிரமாண தீர்க கிரிமா பமனா சித்து கல்ல தீரும் விசேஷமக்கியான நிவேதனாங்க எத்தா சமசி அணுவாத்திரம் விஸ் அடதே கரு சுனில் அந்துன்னு மந்திரிமா கிவ்வா ரட்டைந்தி சந்தா ருபியால் நடக சாணதாயி விசேஷ பத் வெண்ணுவட்ட ருபியால் நடக விசேஷ பத்தா பண்ணவள தீனோ கீழே ஏக எம்கிசி வரதீமா சித்தலா தீனு ரட்டைந்தி சந்தா ருபியால் நடக சாணதாய் விஷய பத்தா நத்தியம் ரேகு பத்த செஸ் பத்த வெட் பத்த வராய் குவன் தொடிப்பல பத்த பண்ணி வருவருக்கு கண்ணாவாக கிவியத்து தீனோ ஏம தேதி தமாய் ருபியால் ஹட்டாக் பத்து பயணி மக் நிமே கல்லாத்தின் ருபியால் ஹட்டாக் திபிச்ச பத்த தீர்க்கரிமா குதிராய் சித்த கல்லாத்தியன் விசேஷம் மேகோன மதக்கரன்னோனே ஜாத்தியந்த விருந்த போலே மில பாளையமணிசா யகட குட்டி சந்தா ருபியால் ஹட்டாக் பத்தாக் வகையமாக சேக ஸ்னேகத்தில் சந்தா ரேகு பத்த சீர பாலோதாக்கா பாலதமல தீனம் எத்தாஸ் திதாஸ் தாசியாக தொள்ளாய் விசியாத்த தினம் எத்தாஸ் அணுநமே விசி துண தன் அத்தியாவசிய நிவேதன மகின் பனவாதிபிச்ச பது பத்த சந்தா வான விசி ஆயக்காட்டி பாத்கரில் தென்னைக்கு இல்லியமாக லபிட தீபுனா அப்போ ஏ காலையமாக இல்லியமாக ஏமா ஜனாதிபதி வரவித எதிர்பார்த்துனானாங் மே ஒக்கோம இவாத்கால இவராய் எவ்வளோட்டா வியாபாரம் ஆண்டு வான ஹத்தரக்காடு வித்தராய் ஏ பசுசாரம் லபல தீர்த்தின் விசேஷமா வைத்திய யந்திரோபகரண சயோஜித வர்க்கீகரணாங்க அடுத்த சாரதி விசேகம் விசிறமே தாய் அடுத்து பது அனுபாத்தே சீட திகாசம் பாதக்கா அடுக்கு ரீமட கடித்து கொள்ள தீரும் திதாஸ் தாத வசியதி ஆதாயம் பார்த்து நோக்கியவன வியாபாரிக நாட்ட அந்தநாடுன்ன ஆர்த்திக சேவா பார்த்த திதாஸ் ஹயவன விட்ட சீட எக்கேசிட்ட சீட தசமேக தக்குவா கிரியாத்மக விந்திபுணம் மேகதி விசேஷம் கியானோனே திதாஸ் துலாவன விட்ட சேலுமா ஆர்த்திக சேவா பார்த்து அனுபாத்தே சீட தசம திகாய் பாதக்குவா அடுக்கறா ஏத் சமார வியாபாரிக சுலுவாசியன் ஆதாயம் பெண்ணிமணிசா ரஜெட் லபியுத்து விஷால ஆதாயம் லபிக்கா எனிசா மெம் அனுபாத்திய பிந்துவ தசம திகாய் பாயசிட்ட பிந்துவ தசம பாதாக்கோ அடிக்கிறீமட்ட ஏ வகையமாக ஆதாயம் பத்திர ஆதாயம் பார்த்த எடாத் நுவன வியாபாரம் மீட்டாயத்தினோம் ஆர்த்திக சேவாபாத்த கேமையும் பசு ஏ ஆதாயம் பத்திர இலவு கிரீமட்ட அக்யாவத்தினோம் ஏ இலவுகிற காலே அவுத்துனதாக்குவா ලබලා දීලා තිනවා පිරිපරිපරිම් බද්ද කාර්තුවට මිලියන 12.5ක් දක්වා 12.5ට වැඩි ව්‍යාපාර මේ සඳහා ගෙවිය යුතුනෝ විශේෂයෙන්ම මේ ආර්ථික සේවා බදු අය කිරීම 2016 හතර එක සිට ක්‍රියාත්මක වෙනවා පාර්ලිමේන්තුව අද දින මේක පාර්ලිමේන්තු සම්මත කිරීම විතරයි සිද්ධ වෙන්නේ මීට පෙර කතා කරපු රන්දන ගුණරත්න මැතිතුමා කිව්වා මේ 2016ට බලපාන ලෙස 2017 මේ වගේ නියමයක් ගෙනාවක වැරදි කියලා එතුමට කියන්න ඕනේ මේ වෙනකොටත් 2016 අතරින් මාස පළවෙනි දින ඉඳන් මේ 10.25 බද්ද අයව කරලා තියෙනවා ව්‍යාපාරන ආණ්ඩුව මේ සංශෝධන වලින් බලාපොරොත්තු වෙන්නේ වක්‍ර බදු 85% වශයෙන් තියෙනවා මේ වෙනකොට ඍජු බදු 15% තියෙන්නේ මේ ඍජු බදු 40% දක්වා ඉහළ දමලා සාමාන්‍ය ජනතාවගෙන් බදු අයවීම අඩු කරන්න තමයි රජය බලාපොරොත්තු වෙන්නේ පසුගිය යුගයේ රාජපක්ෂ යුගයේ බදු ගෙවීම බදු ගෙවුම් සිදු කරේ 106ක පමණ ප්‍රමාණයක් ඒත් ප්‍රමාණය අද 112 දක්වා වැඩි වෙලා තියෙනවා මේ වැඩි වීම තුළ බිලියන 200ක අමතර බද්දක් අය කර ගැනීමට ආදම්බ දෙවර්තුමතුට අයිතිය ලැබිලා තියෙනවා ඒ වගේම පෞගේ කාලේ වැට් හොරගම් කිරීම වෙනුවට බිලියන 50 සිට බිලියන 90 දක්වා වැට් මගින් බදු අය කිරීම වෙනුව සිදුලා තියෙනවා විශේෂයෙන්ම 2014 දේශීය ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 4278 සිට 2015 රුපියල් බිලියන 4959 දක්වා වැඩි වුණා මේක වෙනස රුපියල් බිලියන 700යි එයින් රුපියල් බිලියන 600ක් වැය කරලා තියෙන පරණ ණයකවත් ඒවා අපේ ආණ්ඩුව කාලේ නෙමෙයි ඊට කලින් ගත ණය අපේ ආණ්ඩුව කාලේ බිලියන 700න් රුපියල් බිලියන 600ක් වැය කරලා තියෙන පරණ ණය ඒ වගේම 2016 වෙනකොට දේශීය ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 5331 දක්වා වැඩි වුණා එතන වෙනස 500 රුපියල් බිලියන 506යි එයින් රුපියල් බිලියන 400ක්ම ගෙවලා දෙන පරණ ණය. ඒ වගේම විදේශීය ණය ගැන කතා කරද්දී 2014 දී රුපියල් බිලියන 3113ක් වශයෙන් තමයි තිබුණේ. 2015 දී මේ තත්ත්වය මේ ප්‍රමාණය රුපියල් බිලියන 3544 දක්වා වැඩි වුණා. ඒ වෙනස රුපියල් බිලියන 389යි එයින් රුපියල් බිලියන 187ක්ම ගෙවලා දෙන පරණ ණය. ඒ මේ වෙනකොට මේ තත්ත්වය අතරේ ඕනෑම කෙනෙක්ට අවබෝධ කරගන්න පුළුවන් ව්‍යාපාර ආණ්ඩුව ගෙවන්නේ පරණ රාජපක්ෂ මහත්තයාගේ කාලේ ගත ණය කෙනෙක්. මේ අද වෙනකොට මේ ණයකන්ද ප්‍රමාණිකුලව ගෙවා දමමින් තියෙනවා. ඒක දකිනකොට සමහර විපක්ෂයේ ඉන්න කට්ටියට පුදුම ඊර්ෂ්‍යාවක් ඇති වෙනවා. ඒ තත්ත්වය අතරේ තමයි මේ ආණ්ඩුව වෙල්ලන්න පුළුවන් කියලා හිතාගෙන විවිධ කුමන්ත්‍ර හටවනවා. ඒ විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේ මතක් කරන්න ඕනේ අපි ව්‍යාපාර ආණ්ඩුවේ වශයෙන් එදා වක්‍රබදු සාමාන්‍ය ජන අය කරාට අද වෙනකොට ඒ තාත්ත වෙනස් කරන්න කටයුතු කරලා තියෙනවා. අද වෙනකොට වෛද්‍යවරුන්ට ඉංජිනේරුවන්ට නීතිඥයන්ට රජයේ නිලධාරීන්ට කොන්ත්‍රාත්කරුවන්ට ධනපති ව්‍යාපාරිකයන්ට පසුගිය සමයට වඩා වැඩි බද්දක් ගෙවන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මේ නිසා එම ශේෂ්ඨ ඉන්න සමරවදී විවිධ ප්‍රශ්න එළියට දමමින් ආණ්ඩුව පෙරළීමේ කුමන්ත්‍රක සිටිනවා. මේ විදිහේ පෞගිය රජය සමයේ ජඩවැඩ පිළිබඳව ඒ කාලේ වචනයක්වත් කතා කරේ නැහැ. ඔවුන් ජනතාවට පෙන්වන දේශප්‍රේමී මූණක්. නමුත් අද තමුන් උපයන මුදලින් අහිංසක ජනතාවගේ අවශ්‍යතාවෙන් ඉටිකිරීම සඳහා යම් කිසි ඍජු බදු මුදලක් අය කරනවට ඒ අය විරුද්ධයි. විශේෂයෙන්ම මම කියන්න ඕනේ මේ අය නිදහස් අධ්‍යාපනය ගැන කතා කරනවා. නමුත් නිදහස් අධ්‍යාපනය පවත්වාගෙන යාමට රජයට බද්දක් ගෙවන්න අකමැති. මේ අය නිදහස් සෞඛ්‍ය සේවා ගැන කතා කරනවා. නමුත් නිදහස් සෞඛ්‍ය සේවා පවත්වාගෙන යාමට රජයට බද්දක් ගෙවන්න අකමැති. ඒ වගේම මේ අය උසස් අධ්‍යාපනය ගැන කතා කරනවා. නමුත් උසස් අධ්‍යාපනය පවත්වාගෙන යාමට රජයට බද්දක් ගෙවන්න අකමැති. අති හැකි අය මෙලෙස බදු අය කරනවට අකමැති නම් මෙවැනි මේ සෙවනේ පවත්වාගෙන කොහොමද කියන කෙනෙකුට ප්‍රශ්නයක් තියෙනවා. ඔවුන් නොකිය කියන්නේ හාල් පිටි සීනි පරිප්පු වැනි අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය වලින් වක්‍ර බදු අය කරලා අහිංසක ජනතාව මත බඩු පටවලා ඒ බදු වලින් ඔවුන්ට වැඩිපඩි පාසුකම් ඒ වගේ බෝනස් දෙන්න කියලා. ඡන්දේ කාලේ විතරක් උදළු තල්ලා සිල් රෙදි වතුර බට දීලා ෆ්‍රයිඩ් රයිස් දන්සල් දීලා අහිංසක ජනතාව රටලා ඡන්දේ දිරන්න කියලා. අපේ ආණ්ඩුව ඊට සූදානම් නැහැ. මේ වඩු මිලටත් වඩා අඩු කරන්නයි අපි සූදානම්. ප්‍රශ්න තියෙන්නේ පහුගිය ආණ්ඩු කාලේ හිටපු චමල්ලා පර්සිලා රුපියල් කෝටි 90,000ක් මේ රට ණය කරලා තියෙනවා. ඩොල් කෝටි 1,500ක් විදේශවලට යට ණය කරලා තියෙනවා. මේ සියල්ල ගෙවන්න සිද්ධ වෙලා තින්නේ අහිංසක ජනතාවට. මේ ණයුගලෙන් වැඩිකල් නොගින් අපි මේ රට ගලා ගන්නවා. ආණ්ඩු පෙළන්න පල්ලිමක් ගැන රාජපක්ෂ හින දකින්න පුළුවන්. හැබැයි ඒ හින වැවෙන්නේ. ඒක හොඳම උදාහරණය තමයි මැයි දිනේදී ගෝල් ෆේස් පිටින් ඉල්ලලා තිබුණා. යාපාලනවන්න ගෝල් ෆේස් පිටින් ලබලා දුන්නා. හැබැයි වේදික ගැව කොහෙද? හැමෝම දන්නවා ගෝල් ෆේස් පිටින් කියන්නේ තුම්බලස් පිටනිය. ඒකේ තුම්බලස් කොටසම වේදිකාව තුම්බලස් කොටසම සෙනඟ පුරවන්නේ. මොකද එතනදී වැඩි සෙනඟක් නොදා පිටනිය පුරවලා පෙන්වන්න පුළුවන්. ඒ වුණාට අපේ මෛරලිය තිබුණේ කැම්බල් පිටියෙන් පටන් ගත්තා. බොරල්ලාන්දිය පුංචිවරලාන්දිය, පුංචිවරලේ මරදානෙන් ඊළඟට බුවාරියාන්දියෙන් පංචකවත්තාන්දිය, එතනින් ඉඳන් පංචකවත්තාන්දියෙන් මාලිගවත්තාන්දිය. ඒ කිලෝමීටර 7ක විතර ප්‍රමාණය සම්පූර්ණ පාර ජනගහණය වැහිලා තිබුණේ. ඒකේ ප්‍රශ්නේ වුණේ ඒ විෂුවල් ටික ගන්නට අපේ ක්‍රමවේදයක් සකස් කරලා තිබුණා. ඒ කාලේ වගේ නම් රාජපක්ෂ මහත්තයා කාලේ වගේ වුණා නම් ඔකට චොපර් 10ක් විතර දාලා ඔගේ සම්පූර්ණ විෂුවල් ටික අරගෙන පුන පුනා රජයේ මාධ්‍යාර ප්‍රචාර කරනවා. ඒ අපි ඒ වගේ කටයුතු කරන්නේ නැති හින්දා සමහරු විවිධ කතන්දර කියනවා. කවුරු මොනවා කිව්වත් වැඩිම ජනගහව මේ මෛරලිය සහභාගී වුණේ එක්සත් ජාතික පක්ෂ මෛරලිය. ඒක හැමෝටම කියන්න දෙයක් නැහැ. හැබැයි අර පින්තූර වලින් විතරක් ගෝල් පේස් එකට දෙනගෙන ආගලා පෙන්වන්න හදනවා. ඕවා කියලා කවදාවත් මේ ආණ්ඩුව වෙනස් කරන්න බෑ කියන මතය ප්‍රකාශ කර මනින ස්තුතියි.
ගරු චමින්ද විජේසිරි මහතා,
ගරු නියෝජක තානායකතුමනි, අද දිනේ දළ මතය විසින් ගෙනෙන විශේෂ වෙළඳ භාණ්ඩ වැදු පනත යටතේ මේ අවස්ථාවේ ඔබතුමා මුලසනේදී කතා කරන ලැබීම පිළිබඳව මගේ ප්‍රණාමය මේ අවස්ථාවේදී පුද කරමු. කරුණ නියෝජක කතානායකතුමනි, අද පාර්ලිමේන්තු ආරම්භයේ සිටම මේ දක්වා ආණ්ඩු පක්ෂයේ ගරු ඇමතිතුමාලා මන්ත්‍රීතුමාලා, ඒ වගේම විපක්ෂයේ හැටියට ඒකාබද්ධ විපක්ෂයේ ගරු මන්ත්‍රීතුමාලා අවුරුදු 20ක් ආණ්ඩු කරපු ඔවුන් මේ රටේ වර්තමාන තත්ත්වය විග්‍රහ කරන්නේ හරියට මැරිලා ඉපදිච්ච පුද්ගලයන් හැටියට. අපි දැක්කා සමහර මන්ත්‍රීතුමාලා මේ රටේ අද පවතින්නේ විශාල ආර්ථික අර්බුදයක් වගේම මේ රට මේ ආණ්ඩුව හෙට අනිද්දා කඩාවැටලා ගෙදර යන තත්ත්වෙට තමයි එතුමාලා පෙන්වා දෙන්න හදන්නේ. අපි එතුමාලාට කියන්න ඕනි ගරු නියෝජක කතානායකතුමනි, විශේෂයෙන්ම ඔවුන්ගේ පාලන කාලය තුළ කරපු දේවල් වල ප්‍රතිඵලයක් අද අපිත් අපේ රටේ අහිංසක ජනතාවත් භුක්ති විඳින කටයුතු කරනවා. ඒ සියලු දේවල් විශේෂයෙන්ම සංඛ්‍යාලේඛනත් එක්ක අපේ ගරු මැති ඇමතිතුමාලා, මම කලින් කතපු ගරු චන්දි ගම්මගේ ගරු මන්ත්‍රීතුමාලා කතා කරා. විශේෂයෙන්ම රටක් දුණු ලෝකයේ රටක් හැටියට, තුන්වෙනි ලෝකයේ රටක් හැටියට අපි විදේශ ණය ලබා ගැනීම අවශ්‍යතාවය අපට තියෙනවා. හැබැයි ගරු කතානායකතුමනි, අපි ගෘහයක් දිහා ගත්තම අපේ ගමක ගෙදරක අවශ්‍යතාවයන් සපුරා ගන්නට තමන්ගේ ගෙදර තුළ ආර්ථිකය ශක්තිමත් නැත්නම් ඔවුන් නගරයේ තියෙන ගමේ තියෙන වාණිජ බැංකුවට ගිහිල්ලා රාජ්‍ය බැංකුවට ගිහිල්ලා ණය ලබා ගන්නවා. හැබැයි මේ ණය ලබා ගැනීමේදී ඔවුන් තේරුම් ගන්නවා නැවත මේ ණය අපි ගෙවිය යුතු. එසේ නොගවන්න, එහෙම නැත්නම් මේ ණය ගෙවා ගැනීමේ හැකියාවක් නැතුව, ආර්ථිකයක් නැතුව, තමන් ශක්තිමත් නැතුව ඒ ලබා ගන්නේ නැහැ ඒ ගමේ ඉන්න ඒ නොතේරෙන පුද්ගලයා වුණත්. නමුත් එහෙම නොවන පෞගේ ආණ්ඩු කාලේ අසීමිතව රටේ ආදායම නැතු, ණය ගෙවා ගැනීමට හැකියාවක් නැතුව, රටේ ගන්නා ණය තුළ රටට බලදායි නොවන, රටේ ආර්ථිකයට ශක්තිමත් නොවන වැඩසටහන ණය අරගෙන පැවැත්ම උදෙසා පුද්ගලයන්ගේ සහ කණ්ඩායමේ පැවැත්ම සඳහා ණය ගත්තා. එන්නේ කියන වැඩපිළිවෙල තුළ අද අපිට ආණ්ඩුවක් හැටියට ජාතික ආණ්ඩුවක් හැටියට ඒ සියල්ල නිවැරදි කරලා ඒ අකර්මණ්‍ය වෙච්ච කර්මාන්ත රටේ ආර්ථිකයට උත්පාදනය වීම සඳහා යොදවා ගන්නවා වගේම අපි ගන්නා ණයත් සීමිත පොලියක් යටතේ අරගෙන රටේ ඉදිරි දැක්ම සඳහා යෑම සඳහා අපි කටයුතු කරන ගරු නියෝජක කතානායකතුමනි. ඒ නිසා මම හිතන්නේ ගරු මුදල් ඇමතුමා, ගරු අග්‍රාමාත්‍යතුමා ඇතුළු අමාත්‍ය මණ්ඩලයේ විශාල කැපකිරීමක් කරනවා. අද අපි 50ක් ගෙනල්ලා ඒ බදු සහන සහ අපේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්න ගන්නා ඒ වැඩපිළිවෙල අපි කරනකොට ඒ හරි මාර්ගය අපි ගමන් කරනකොට රට විනාශ කරපු රට අගාධයට ඇදලා දාපු පිරිස නැවත කියන්න හදනවා මේ ආණ්ඩුව අපිට කරන්න බැහැ කියන කාරණා මම හිතන්නේ මේවා පුස්සක් බව මේ රටේ ජනතාව දන්නවා. ශාකරු කතානායකතුමනි අද මේ පනත යටතේ කතා කරනකොට මට කියන්නට ඕනි කාරණාවක් තියෙනවා ජාතික ආණ්ඩුක ඉන්න මන්ත්‍රීවරයෙක් හැටියට. විශේෂයෙන්ම අපි බදු මුදල් එකතු කරලා අපේ රටේ සංවර්ධනයට යොදවනකොට ඒ යොදවන දේවල් විවිධ ආයතන හරහා අපි යොදවමු. විශේෂයෙන් ප්‍රාදේශීය ලේකම්කාර හරහා, දිස්ත්‍රික් ලේකම්කාර හරහා, පළාත් සභා හරහා, ප්‍රාදේශීය සභා හරහා, නගර සභා හරහා අපි මේවා යොදවමු. ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා පළාත් පාලන ආයතන, පළාත් සභා ඒ සියල්ල ආදායම් උත්පාදනය කරනවා. ඒ උත්පාදකන ආදායම විශේෂයෙන්ම අපේ රටේ සංවර්ධනය සහ අවශ්‍ය තැන්වලට අපි යොදවන්නට ඕන. විශේෂයෙන් අපි මේ ආණ්ඩුව ගත්තොත් අපි දේශපාලන පක්ෂ හැටියට මේ රටේ ප්‍රධාන පක්ෂ දෙක නියෝජනය වෙනවා. එහෙනම් අපි යන්නේ ඒක රුවල් නැවක ගමන් කරනකොට රුවල් නැව එහාට මෙහාට ඇලවෙනකොට ඒ ශක්තිවන්ත රුවල අල්ලගන්න අපි දෙගොල්ලම එකතු වෙන්න ඕනේ ගරු කතානායකතුමනි. එකතු වෙලා මේ නැව දියත් කරලා අපි ආර්ථිකය ශක්තිමත් කළා මේ රට ගොඩ ගන්නට ඕනි. සමහර වෙලාවට සමහරක් හිතනවා කමන්නේ නැහැ එක පැත්තක් අල්ලලා ඉඳලා ඒ කට්ටිය විතරක් නැතිවෙයි කියලා. එහෙම වෙන්නේ නැහැ. එහෙම වෙන්නේ නැහැ ගරු කතානායකතුමනි. අපි දන්නවා රුවල පෙල්ලුනොත් සියලු දෙනාම යට යනවා. ඒ වගේම අපි තැම්පත් කරගන්න, අපි එකතු කරගන්න, අපි අපේ මුදල් ඇමතුමා, අපේ අගමැතිතුමා, අපේ අමාත්‍ය මණ්ඩලයේ විවිධ දෝෂාරෝපණවලින් ලක්වරමින් එකතු කරගන්න මේ මුදල ආරක්ෂා කරන්නට ඕනි. රුවල හිල් කරන්නට දෙන්න බැහැ, හිල් වෙන්නට දෙන්න බැහැ. ඒ අවස්ථා ආද වෙනවා. ඒවා පෙන්වා දෙන්නීමේ වගකීම ජාතික ආණ්ඩුව නියෝජන මන්ත්‍රීවරයෙක් හැටියට මට තියෙනවා. සමහර වෙලාවට සමහර අවස්ථාවල තමුන්වහන්සේ හිතන්න පුළුවන් මම මේ කියන්නේ යන දේ තුළ මම මේ යම් පුද්ගලයෙක්ට පෞද්ගලික පණ ගැනීමක් එක්ක කටයුතු කරනවායි කියලා. එහෙම වෙන්නේ නැහැ ගරු කතානායකතුමනි. මේ මාසේ 8 වෙනිදා 9 වෙනිදා වෙච්ච සිදුවීමක් පිළිබඳව මම කියන්නට ඕනි. විශේෂයෙන්ම සිරු මාධ්‍ය තුළ මට ඒක විශාල අසාධාරණයක් වුණා ගරු කතානායකතුමනි. බණ්ඩාර මහනගර සභාව ආදායමක් හැටියට ඉරිදා දිනේ පවතින පොලක් ටෙන්ඩර් මගින් බදු දීලා තිබුණා. ඒ මුදල ලැබෙන්නේ ඒ මහනගර සභාවේ සංවර්ධනයට. අපි ඒකට විරුද්ධුනේ නැහැ. නමුත් අවුරුදු කාලය තුළ අවුරුදු එළඹෙන්න දවස් 4කට තිබෙද්දී දවස් 4ක් විශේෂිත පොලක් පවත්වුවා. මේ විශේෂිත පොල එක්තරා පුද්ගලයෙක්ට කිසිම මුදලක් අය නොකර ඌ පළාතේ ප්‍රධාන ඇමතුමා ලවා දෙන්න කටයුතු කරා. ගරු කතානායකතුමනි, නියෝජක කතානායකතුමනි, ඒ වෙලාවේ ඒ මොහොතේ මම මැදිහත් වෙලා ඒ නිලධාරිතුමාට ඒ පිළිබඳව පැහැදිලි කරලා දීලා ඒක නවත්තවුවා. හැබැයි මොකද උනේ ඊට පහුවදා දින පොයේ දිනේ 10 වෙනිදා මහනගර සභාවේ කොමසාරිස්වරයා ලයිලයියේ ඇවිල්ලා මහනගර සභාව විවෘත කරලා නැවත වතාවක් ලිඛිතව දෙන්න යනවා මහ ඇමතුමාගේ නියෝගයත් එක්ක. මොකද මහ ඇමතුමාගේ පැමිණිල්ල තියෙනවා මේ හැරි මම කියන්නට ඕනි. මේ තර්ජනයේ නිලධාරියාට කියන ලිපිය මා සතුව තියෙනවා. මේක සභාගත කරනවා. මේක කියනවා ඔබතුමා මේක දුන්නේ නැත්තම් ඔබතුමාව ස්ථාන මාරු කරනවායි කියලා. හැබැයි වින්නේ සියේ මොකද්ද හිරු මාධ්‍ය ජාලතුල කියේ මොකද්ද ගරු කතානායකතුමනි, මන්ත්‍රී තවත් මන්ත්‍රීවරයෙක් නිලධාරී තර්ජනය කරයි කියලා. මම මේ නිලධාරිය ආරක්ෂා කරා. ඒ කරන්න ගිය කාරණය වළක්වා දීලා එතුමාට ඒක නිවැරදිව පැහැදිලි කරලා දීලා ගරු කතානායකතුමනි මම පැහැදිලි නිසා මේ රටේ අපි මුදල් හම්බ කරනවා. ඒවා නිසි ආකාරව යොදවනකොට ඒ නිසි දේවල් කරන්නේදී දේවල් සිදු. මොකද පෞගේ ආණ්ඩුවට සිද්ධ උනේ ඒකයි. පළාත් පාලන ආයතන, පළාත් සභා සියලු මන්ත්‍රී ඇමතුරු මන්ත්‍රීවරු මේ රටේ සියල්ල සල්ලි දූෂණයට වංචාවට ලක් වුණා. ඒවා දැක්ක ජනතාව ඒගොල්ලන් ගෙදර ඇරියා. යහපාලන ආණ්ඩුවට අපිත් ඒවා සිද්ධ කරනවා නේ බලන් ඉන්නවා නම් අපිටත් වෙන්නේ ඒ දේ ගරු නියෝජ කතානායකතුමනි. ඒ නිසා මේවා අපි පෙන්වා දෙන්නට ඕනේ. ඒදි මම කියන්නට ඕනි තවත් කාරණේ තමයි ගරු නියෝජ කතානායකතුමනි මේ වංචාව සිද්ධ වෙලා එදා රාත්‍රියේ හිරු නාලිකාවේ ප්‍රවෘත්ති නිවේදනයෙන් පස්සේ මගේ දුරකථනයට එනවා ඌ පළාතේ ප්‍රධාන ඇමතුමාගේ කෝල් එක. මම බැලුවේ ඇයි මෙතුමා මට බයින්නවද කියලා. නෑ ගරු නියෝජ කතානායකතුමනි, එතුමාට වැරදිලා ඇයි එතුමා බීමත්ව කතා කරේ. මට තේරෙනවා කතාවේ. කොමසාරිස්වරයාසේ සලකලා මගේ ජංගම දුරකථන කතා කරලා කියනවා තමුන්නාන්සේ ඇයි මං කරපු වැඩේ කරේ නැත්තේ. මම උපක්‍රමශීලීව කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එවලේ මොහොතේ වෙලාවේ කොමසාරිස්වරයා විදිහට හැසිරෙලා ඒ සියලු කතාව මේක පටිගත කරලා තියෙන කරු නියෝජ්‍ය විනාඩි 11ක් මට මේ ඔබතුමාට අහන්න දෙන්න විදියක් නැහැ. මේ පටිගත කිරීම තුළ උපපලාතේ ප්‍රධාන ඇමතුමාගේ සියලු වංචා සහ දූෂණ සියල්ල කතා කරන කඩකාමර බෙදා ගන්න විදිය, කඩකාමර දෙන්න කියන විදිය, තොගපොළ ලබා දෙන විදිය කරු නියෝජ්‍ය කතානායක මේවා අපි නිහඬව ඉන්නද? මේවා රටේ පලාතේ ජනතාව දැනගන්නකොට යහපාලනය කියලා අපි බෝඩ් ගහගෙන අපි හොරපාලනය කරන්න ඉඩ දෙනවා නම් මං හිතන්නේ නැහැ මේවා සජාචාර සම්පන්න නැහැ කියන ඒ නිසා තමයි අද මේ කියන්නේ. ඒ නිසා කරු නියෝජ්‍ය කතානායක සමහර වෙලාවට ඔබතුමා මුලසුනේ ඉන්නකොට කල්පනා කරනවා ඇති මන්ත්‍රීතුමා හැමදාම මේ පළාත් සභාව ගැන කතා කරන්නේ කියලා. මම යම් කිසි දවසක යම් කිසි වෙලාවක මේ අපේ ආණ්ඩුවේ කියන්න ඕනි නායකයන් ගිහිල්ලා කිව්වා මේක කරන්න දෙන්න එපා කියලා නොසලකා හැරියා. ඒවැ හුම්කන් තුනේ නැහැ. එවලේ මට හිතුණා මම අසරණ වුණාදෝ කියන කාරණේ. ඊට පස්සේ මම මේ පාර්ලිමේන්තුව තුල ගෙනලා කතා කරලා කරු ඇමතුමාගෙන් අහනකොට ඇමතුමා උත්තර දෙන්නේ නැන්නේ නැහැ. හැබැයි මම අද සතුට වෙනවා විගණන දෙපාර්තමේන්තුව මං කියපු දේවල් සියල්ල කරු කතානායකතුමාට පින් සිද්ධ වෙන්න එතුමා මිතන නැතත් එතුමා අසීපත් කරන්න ඕනි. එතුමාගේ නියෝගය අනුව විගණන දෙපාර්තමේන්තුව මා කියපු සියලු දේවල් නිවැරදිව ප්‍රකාශ කළා. මම කියපු දේවල් සාර්ථක කළ දෙනවා මේ පාර්ලිමේන්තුව කරු ඇමතිතුමා අනිත් නායක සියලු දෙනා පිළි නොගත්තට මම අද සතුට වෙනවා. හදිස්ම කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි විගණන දෙපාර්තමේන්තුව විසින් කළ දෙන පරීක්ෂණය මම එකක් කියන්න. මේකේ පිටු බරගානක් තියෙනවා. මොකද්ද මම සඳහන් කරා? මොකද අපි අද අනුමත කරලා අද එකතු කරලා අපි මේ පාර්ලිමේන්තුව හරහා පළාත් සභාව හරහා පාරිස සභාවට යවනකොට ඒවා නිසියාකාරව වියදම් වෙන්නට ඕනි. එහෙම නොවුනොත් අපි ගාගට ඉනි කපවුවා හා සමාන වෙනවා කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. ඒවන් වැඩපිළිවෙලක් සිද්ධ වෙන්න දෙන්න බෑ. ඒවන් වැඩපිළිවෙලක් සිද්ධ වුණොත් වැඩක් වෙන්නේ නැහැ අපේ මාංශය. වැඩක් වෙන්නේ නැහැ අපේ වැඩපිළිවෙල. නිසා අපි එදා සටන් කරේ එදා අපි යහපාලනය ගොඩනගන්න අපි කටයුතු කරේ අනේ කාණ නිසා අපිට මහ විශාල ප්‍රශ්න තිබුණා කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. මහනගර අධිපතිවරයා හැටියට බණ්ඩාරේ ඉන්න කාලය තුල අපිට තරම් පෞගිය ආණ්ඩුව කරපු අඩත් ඒටන් අපි දන්නවා අපි ඒවා ඉරදා විවාසල ලංකාවේ හොඳම මහනගර ස්වාරපත් කරලා අද මොකද වෙලා තියෙන්නේ කියන කාරණේ මේ සියලු දේවල් සිද්ධ වෙනවා කරු නියෝජ්‍ය කතානායකවනි. මගේ කාලය සීමිත නිසා මම එක මේ විගණන විසුම එක කාරණයක් තියෙනවා. ඔබතුමා මුලසනේ ඉන්නකෝ මම ආව ප්‍රශ්නය. මොකද අපි දැක්කා ඌපලාතේ
ඔබතුමා විනාඩි 3ක් වැඩිපුර ආරම්භ තියෙනවා.
විනාඩි 2ක් මට ඇති කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි
වැඩිපුර ආරම්භ තියෙනවා.
ස්තුතිවන්ත වෙනවා. මේ විගණන විසුම තුල තියෙන කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අර පොත් බෙදා දීමේ ප්‍රශ්නය මොකද්ද උනේ? වතු පාසල් වල අධ්‍යාපන ඉදිරිකින් සඳහා ක්‍රීඩා අමාත්‍යාංශය හරය මුදල් වෙන් කරලා ලක්ෂ 48ක්. හැබැයි මේක අධ්‍යාපන අමාත්‍යාංශයට අරගෙන සියලුම පෙර පාසල් සඳහා පොත් බෑග් ලබා දුන්නා. එකමන්න ඒක හොඳයි ඒක වෙන්න ඕනේ. හැබැයි එසේ මුදල් තිබියදී ලංකා බැංකුව මහජන බැංකුව සහ තවත් රාජ්‍ය බැංකුවකින් මුදල් ඉල්ලුවා. මුදල් දීපු එක පිළිබඳව මොකද්ද විගණන විසින් මේ කියන්නේ කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි? ඒ මුදල් දීපු චෙක්පත් අංකත් එක්ක ලංකා බැංකුව දීලා තියෙන 83යි 38යි 61යි ලක්ෂ 10යි මහජන බැංකුව චෙක්පත් අංකේ 10යි 90යි 37යි ලක්ෂ 25යි. මේ චෙක්පත් අංකත් එක්ක මහජන බැංකුව මෙම බැංකු දෙකෙන්ම අදාළ චෙක්පත් ප්‍රධාන අමාත්‍ය ඌව පළාත නමින් ආදායකය ගිණුමට පමණයි යන රේඛණය කර ලබා දී තිබූ අතර එම චෙක්පත් කිසිවක් ප්‍රධාන ලේකම්යට දී ඇති පළාත් අරමුදල් ක්‍රියාත්මක වන මුදල් මහජන බැංකුවේ සමාවෙන් කරු නැතුවද මම ඉක්මනට කියන්නේ ඒ නිසා මට මේක පැරිලා. මේ කිසිම මුදලක් ඌව පළාත් සභාවේ තියෙන ගිණුම් තුනක් තියෙනවා. එකක් තමයි මුතියංගන ශාඛාව, අනිත් එක තමයි බැංකු ශාඛාව ලංකා බැංකු ශාඛාව, අනිත් බැංකු ශාඛාව තමයි ඒත් බදුල්ලේ මුතියංගන ශාඛාව, අනිත් අවසාන බැංකු ශාඛාව තමයි තියෙන්නේ ගරු කතානායකතුමනි මහජන බැංකු ශාඛාව. මේ කිසි වැඩක් ගියේ නැහැ කියන මම නෙමෙයි කියන්නේ මේ විගණන දෙපාර්තමේන්තුව. ඉනිසා ගරු කතානායකතුමනි මේ විගණන දේ මම එතන සභාගත කරනවා. මේක සභාගත කරලා මම කියන්නට උත්සාහ කරන්නේ අපි රජයක් හැටියට ගරු ඇමතිතුමාලා එකතු කරන මුදල එදා වගේ කාභාෂණේ වෙනවනම් එදා වගේ වංචාවක් සිද්ධ වෙනවනම් එයයි අපේ ආරම්භයේ වැටීම කියන කාරණේ මතක් තියෙවෙනි. එවැනි දේවල් විදිරේට වළක්වා ගන්නට කියන කාරණේ මතක් කරනවා. ඔබට වෙලා දීම පිළිබඳව මගේ ගෞරව ප්‍රකාශ වීම මම නිනා ස්තුති.
හොඳයි. අද දිනේ න්‍යායපත්‍ර අනුකූලව මුදල් අමාත්‍යතුමා විසින් විශේෂ වෙළඳ භාණ්ඩ බදු පනත් යටතේ නියම අංක 1 සභාවකද?
අයි.
නියම අංක 2 සභාවකද?
දෙවන වගන්තිය සංශෝධන ඉදිරිපත්
කරා. දෙවෙනි සංශෝධනයක් නැතුව මම හිතන්නේ දෙවෙනි සභාවකගයි.
අයි. අයි.
දැයි මුදල් අමාත්‍යතුමා විසින් විශේෂ භාණ්ඩ බදු පනත යටතේ නියම අංක 3 සභාව එකඟද? අංක 4 සභාව එකඟද? අංක 5 සභාව එකඟද? අංක 6 සභාව එකඟද? අංක 7 ස්වභාවිකංගද අංක 8 ස්වභාවිකංගද අංක 9 ස්වභාවිකංගද අංක 10 ස්වභාවිකංගද අංක 11 ස්වභාවිකංගද අංක 12 ස්වභාවිකංගද අංක 13 ස්වභාවිකංගද අංක 14 ස්වභාවිකංගද අංක 15 ස්වභාවිකංගද අංක 16 දලමුතුමා විසින් වරායහා ගුවන්තොට පුර සම්බන්ධ පදු 58 දේ නියෝගයේ ස්වභාවිකංගද අංක 17 ආර්ථික සේවා ගාස්තු සංසන්දන පනත් කෙටුපත දෙවන වාර කියවීම ස්වභාවිකංගද සභාව කාර්ක සභා අවස්ථාවට පරිවර්තනය වෙනවා ආර්ථික සේවා ගාස්තු සංසන්දන පනත් කෙටුම් පත බලන වගන්තිය සභාවිකංගද
අයි
දෙවන සගන් දෙවනි වගන්තිය සංසෝධන ඉදිරිපත් කිරීමට ගෞරව ඇමතුමා
අයි
සංසෝධන ඉදිරිපත් කිරීම සඳහා ගෞරව ඇමතුමා
ෆයිල් එක දෙන්න
නගරු 10 වෙනි පරිපත් කොට ඒ වෙනුවට පහත දැක්වෙන කොට සාදේශ කරන්න මෝටර් වාහන තුග ආනයන කිරීම
සංශෝධන සමග
පස්සේ අනිත් එකත් කියවන්නද
දෙවැනි පිටුව දෙවන වගන්තිය තමයි උතුමායි සංශෝධන
මෙතන තව තියෙනවා නව වගන්ති 8.33 පේලියේ
පොඩක් ගරු එමුතුමා පොඩක් සංශෝධිත පරිදි දෙවැනි වගන්තිය සභාවිකංගද
අයි
තුන්වැනි වගන්තිය සභාවිකංගද
අයි
හතරවැනි වගන්තිය සභාවිකංගද පස්වැනි වගන්තිය සභාවිකංගද
අයි
හයවැනි වගන්තිය සභාවිකංගද
අයි
හත්වැනි වගන්තිය ස්වභාවිකංගද
අයි
නව වගන්තිය ඉදිරිපත් කිරීමට ගෞරව ඇමතුමා හතරවැනි පිටුව
33 වෙනි පේරියට ඉක්බිතිව මා පහත දැක්වෙන කොට සාදේශ කරන්න 4/2015 අංක 13 දරන පනත මගින් අවසන් වරට සංශෝධිත ප්‍රධාන ප්‍රඥාඥ 13 වගන්තියේ තැනැත්තා යන යෙදුම් අර්ථ නිරූපණයේ ඌ ඡේදය ඉවත් කර ඒ වෙනුවට පහත දැක්වෙන කොටස ආදේශ කිරීමෙන් මෙයින් තවදුරටත් සංශෝධනය කරනු ලැබේ. ඌ ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ 2017 මාර්තු මාසයේ 31 වන දිනට පෙරාතුව සහ
නව වගන්තිය ස්වභාවිකංගද
ආයි
ප්‍රඥප්ති වගන්තිය ස්වභාවිකංගද
ආයි
නාමය ස්වභාවිකංගද
ආයි
පාර්ලිමේන්තුවේ රැස්වේ පනත් කෙටුපත කාරක සභාවේදී සලකා බලා සංශෝධිතාකාරයෙන් සමත් කරන ලද බව දැනුණු කැමැත්තෙමි. ගරු අමැතිතුමා
පනත් කෙනුපත දැන් තුන්වෙනි වර කියවිය යුතුයි යෝජනා කරමි.
සභාව එකඟද?
ආයි.
ආර්ථික සේවා ගාස්තු සංශෝධන පනත් කෙටුම්පත තුන්වෙනි වර කියවා සංශෝධිතාරයෙන් සම්මත කරන ලද බව දැනුමු කැමැත්තෙමි.